ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 18. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யதா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவா வசிஷ்டதே, நிஸ்பிருஹ சர்வ காமேப்யோ யுக்தா இதி உச்சதே ததஹம். ததா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவாவதிஷ்டதே, நிஸ்பிருஹ சர்வ காமேப்யோ யுக்தா இதி உச்சதே ததஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். யோகியானவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும் பொழுது யோகத்தின் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றான். ஓம் அஜ்ஞானது மிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷுரன் வெளி தம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமாவோம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இது நாமின். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சுன்னபாதிம் பாஷாத தேச தாரணிம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா நாமினே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே, கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம், தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானசுதே தேவீம் பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 18 இருக்கும். பகவானுடைய ஆசீர்வாதத்தில் தினந்தோறும் ஒரு அவதாரத்தை பற்றி பேசி வருகிறோம். இன்றைக்கு நேற்று வந்து பகவான் வாமனதேவருடைய அவதாரத்தை பற்றி பேசினோம். இன்றைக்கு பகவான் பரசுராமரை பற்றி அவருடைய திருவிளையாடல்களை பற்றி பேசலாம். பரசுராமருடைய அவதாரம் 16வது அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருவிளையாடல்களை பார்த்தோம் அப்படின்னா, அரசர் காந்தி அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை, அழகாக மிகவும் அற்புதமான ஒரு பெண், சத்யவதி அப்படிங்கிற பெயரில் வந்து வசித்து வந்தாள். அப்படியே வசித்து வரும் பொழுது ரிச்சிகா அப்படிங்கிற ஒரு முனி அவருடைய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அரசருடைய காந்தி அவருடைய அரசவைக்கு சென்று, அங்கே வந்து உன்னுடைய புதல்வியை, உன்னுடைய குழந்தையை, உன்னுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ இந்த அரசருக்கு பார்க்குறார், இந்த முனிவருக்கு நம்மளோ வந்து அரச குடும்பம், இவரோ முனி, இவருக்கு தகுதிகள் கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணுறார், இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பயம். எங்கன்னா சபிச்சிட்டாருன்னா வந்து முனிவராக இருக்கார், எங்கன்னா சாபம் இப்போ கொடுத்துட்டாருன்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக என்ன சொல்கிறா, நான் வந்து அரச குடும்பம், என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் 1000 குதிரைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கொண்டு வரும்பொழுது ஒரு காதில் மட்டும் கருப்பாக இருக்க வேண்டும், எல்லா குதிரைக்கும் ஒரே ஒரு காதில் மட்டும் கருப்பாக இருக்கணும், இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே ரிச்சிகா முனி என்ன பண்ணுறார், நேராக வர்ணலோகத்துக்கு போயிட்டு வர்ணதேவன்றிருந்து இந்த 1000 குதிரைகளை எப்படி அரசர் வேணும்னு சொன்னாரோ அதுபோல இவர் கொண்டுட்டு வந்து அரசருக்கு கொடுக்குறார். அப்படி கொடுத்தத உடனே ரிச்சிகா முனிக்கும் வந்து சத்தியவதிக்கும் திருமணம் நடக்கின்றது. அதுக்கப்புறம் திருமணம் நடந்து சத்தியவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஆண் மகனை பெற்று கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதே போல் இந்த அரசருடைய காந்தி அப்படிங்கிற அரசருடைய மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இரண்டு மகன்களை பெற வேண்டும் அப்படிங்கிறக்காண்டு யாகத்தை தயார்படுத்திக்கிறார். ஒரு யாகத்தை வந்து பிராமண மந்திரத்தின் மூலியமாக, இன்னொரு யாகத்தை வந்து சத்திரிய மந்திரத்தின் மூலமாக. ஏன் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒரு அவர் வந்து ஒரு பிராமணர், அவர் அவரோட மனைவி சத்தியவதி, சத்தியவதிக்கு வந்து ஒரு பிராமண குழந்தை பிறக்க வேண்டும் என்றும், அதுக்கப்புறம் வந்து சத்தியவதியோட அம்மா, சத்தியவதியோட அம்மா வந்து சத்திரியர், அவர் வந்து சத்திய சத்திரியருக்கு வந்து சத்திரிய குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து யாகத்தை தயார் செய்துவிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற நதிக்கரைக்கு போகிறார். அப்படி நதிக்கரைக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்தா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சத்தியவதியோட அம்மா, உனக்கு உனக்கு வந்து தயார்படுத்தியிருக்கிற வந்து யாகம் வந்து சிறப்பாக இருக்கும் போல் இருக்கிறத, அதை என்னிடம் கொடுத்து விட, என்னிடம் இருக்கிறத நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ஒரு அந்த முனிவர் வர்றதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் மாற்றிக்குவாங்க. அப்போ மாற்றினதும் வந்து பார்க்குறாரு, மாற்றி ஆயிடுச்சு. மாற்றின உடனே அவருக்கு சொல்கிறார் சத்தியவதியிட்ட, மனைவிட்ட, உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து மிகவும் சத்திரனாக பயங்கர கொடூரமாக எல்லாரையும் கொன்று விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உடனே சத்தியவதிக்கு இந்த ரிச்சிகா அப்படிங்கிற முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது செய்யுங்க, உபாயம் இருந்தாலும் வேறு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரின்னு சொல்லிட்டு உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து சாத்விகமாக இருப்பான், ஆனால் வந்து உன்னுடைய பேரன் வந்து சத்திரனாக இருப்பான் அப்படிங்கிறத ருச்சிகா வந்து முனி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ருச்சிகாவுக்கும் சத்தியவதிக்கும் ஜமதக்னி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து போல ஒரு பிராமண குழந்தை, மிகவும் அற்புதமான ஒரு பிராமண குழந்தை பிறக்கிறது. அப்படி பிறக்கும் பொழுது ஜமதக்னி என்ன பண்ணுறார், அதுக்கப்புறம் அவர் திருமணம் செய்து கொள்கின்றார். ரேணுகாவை திருமணம் செய்து ரேணுகாவுக்கும் ஜமதக்னிக்கும் பரசுராமர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை, பகவானுடைய அவதாரமான பரசுராமர் வந்து ஜமதக்னிக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக வந்து பிறக்கின்றார், அவதாரம் செய்கின்றார், தூண்டுகின்றார். அப்படியே ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா காத்தியவீரர் அர்ஜுனன் அப்படின்ட்டு மிகவும் பயங்கர பராக்கிரமசாலியான ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் அவனுக்கு கை பார்த்தீங்க அப்படின்னா 1000 கைகள் இருந்தது. 1000 கைகள் இருக்கும் பொழுது நர்மதை நதியில் போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணால் குளிச்சுட்டு பெண்களோட விளையாண்டுட்டு இருந்தான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அப்படி என்ன பண்ணால் அவனுக்கு தான் 1000 கைகள் இருக்குல்ல, அந்த 1000 கையை வச்சு அந்த நர்மதரோட நதியை வந்து என்ன பண்ணுறான், தண்ணியை அப்படியே மொத்தமாக தடுத்து நிப்பாட்டிட்டான். பார்க்க பராக்கிரமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ற, அந்த காலத்திலாம் எப்படி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா வந்து பகவத் பக்தி செய்ததனுடைய பலன்களாக சத்திரியர்களும் சரி அசுரர்களும் எல்லாம் யாகங்கள் யஜ்னங்கள் எல்லாம் தர்மத்தின் வழியில் நடந்த பயங்கர பராக்கிரம சலியாக இருந்தார்கள். அப்படியே இவன் என்ன பண்ண 1000 கையை வச்சு அந்த நதியவே அப்படியே மறைச்சிட்டான். அப்போ மறைச்ச உடனே தண்ணி ஒரு சொட்டு தொண்ணி கிடந்த பக்கம் போகாமல் எல்லாம் அப்படியே திரும்ப போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி திரும்ப போகும்பொழுது ராவனுடைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு எல்லா தண்ணியும். அப்போ ராவணன் பார்க்குறான், என்னடா தண்ணியெலாம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு காத்தியவீர அர்ஜுனன் இருக்கிறதுக்கு ராவன் வந்து போகிறான். அங்கே போனதை பார்த்து அங்கே இருக்கிறான் காத்தியவீரன் அர்ஜுனன் பார்க்குறாரு, அந்த ராவணன் வந்து எப்படி ஒரு குரங்கை அப்படியே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நான் குரங்கை ஒரு பிடிச்சி பிடிப்போமோ அதுபோல், ஏன்னா காத்தியவீர அர்ஜுனனுக்கு முன்னாடியே ராவணன் வந்து ஒரு சுண்டக்கா மாதிரி அப்படி என்ன பண்ணுறாரு, அப்படியே கையில் குரங்கு மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படி தூக்கி போட்டுறாரு அவர். அதுக்கப்புறம் அப்படியே காத்தியவீர அர்ஜுனன் என்ன பண்ணுறார், ஜமதக்னியோட ஆசிரமம் பக்கத்தில் இருக்கு அந்த ஆசிரமத்துக்கு கார்த்திவர் அர்ஜுனன் போகிறார். அங்கே பார்த்தா மிகவும் சிறப்பான அற்புதமான அழகான ஒரு காமதேவன் அங்கே இருக்கிறது. அடடே, நம்மளை விட இவர் செல்லும் செழிப்பாக இருக்கிறாரே, இந்த காமதேவன் என்ன பண்ணும் அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுக்கும். காமதேவன் பசுமாடு எதை கேட்டாலும் வந்து கொடுக்கும். இவர் செல்வம் செழிப்பும் பசுமாடை வைத்து நம்மள்கிட்ட இருக்க செல்வம் செழிப்போடு அதிகமாக இருக்கிறதே, இந்த காமதேவன் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வற்புறுத்தி இந்த காமதேவன் பசுவை இந்த கார்த்திவீரன் அர்ஜுனன் கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ இந்த பசு அழுதுகிட்டே வந்து, ஏன் அப்படின்னா காமதேவன் போன்ற நல்ல அருமையான பசு மாடுகள் வந்து அசுரர்களிடம் வந்து இருக்காது. அப்படியே அசுரர்களிடம் போனாலும் அது கேட்டதெல்லாம் வந்து கொடுக்காது. எப்போ வந்து நல்லா வந்து பலனுக்காண்டி பயன்படுத்துகிறோமோ அப்போ மட்டும்தான் வந்து அந்த காமதேனு பசுமாடு எதை கேட்டாலும் கொடுக்கும். இவர் ஜமதக்னி ரிஷி, அவர் வந்து நல்லா யாகங்கள் யக்னங்கள் வளர்ப்பதற்காக பசுமாடுகளை பராமரித்து வந்தார். ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் பரசுராமர் வந்து பார்க்குறார், அவருக்கு பயங்கர கோபம். அங்கே நேராக இப்போ கார்த்திவீர அர்ஜுனரிடமிருந்து கோடாரி கத்திரி எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே நேராக போயிடுறார். பரசுராமர் பயங்கர கோபத்தோடு பார்த்ததும் கார்த்திவீர அர்ஜுனனுக்கு அப்படியே தொடையெல்லாம் நடுங்கிறது. அப்படி மின்னல் இடிக்கிற கோபத்தில் பயங்கரமாக வரார். அவர் வந்ததுக்கப்புறம் 17 அக்ஷோகணி சௌன்யம் ஒரு அக்ஷோகணி அப்படிங்கிறது மகாபாரத போர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 18 அக்ஷோகணி தான் இருந்துச்சு. 11 அக்ஷோகணி வந்து கௌரவர்கிட்டையும், 7 அக்ஷோகணி வந்து பாண்டவர்களிடம் இருந்துச்சு. அப்படியே வந்து கோடிக்கணக்கான பேர்கள் இருப்பார்கள். ஒரு அக்ஷோகணி அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அப்படி 17 அக்ஷோகணியை வந்து இந்த கார்த்திக வீர அர்ஜுனன் வந்து பரசுராமர்கிட்ட அனுப்புகிறான் சண்டை போடுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு ஆளாக சிங்கிளாக இருந்து பகவான் என்ன பண்ணுறார், எல்லார்த்தையும் பட 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 படன்னு எவ்வளோ பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ ஸ்பீடாக வந்து எவ்வளோ வேகமாக சண்டை போட்டார் அப்படின்னா, மனது எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த அளவுக்கு சண்டை போட்டாரோ, மனதினோட வேகத்தில் பயங்கரமாக சண்டை போட்டு 17 அக்ஷோகணியும் பட்டணம் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வந்து அடித்து தூள் பழுக்க கிளப்பிட்டார். அதுக்கப்புறம் கார்த்திக வீர அர்ஜுன்ட்ட போகிறார். அவன் பயங்கரமாக சண்டை போடுறான். அவனுக்கு 1000 கைகள் இருக்குது. 1000 கைகளை வச்சு ஒரே நேரத்தில் 500 வந்து அம்புகளை விடுறானான். அப்படி பரசுராமர் என்ன பண்ணுறார், ஒரே ஒரு அம்புகளின் மூலியமாக 500 அம்புகளையும் அடித்து தூக்குற அளவுக்கு வந்து இப்போ சண்டை போடுறார். பயங்கர பராக்கிரசாலியாக சண்டை போடுகிறார். அவர் என்ன பண்ணுறான், கார்த்திக வீரன் அர்ஜுனன் பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி போடுறான். அப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி போடும் பொழுது கடைசியில் என்ன பண்ணுறார் பகவான் பரசுராமர், அவனுடைய 1000 கைகளையும் வெட்டி அவனை வந்து வதம் செய்து விடுகிறார். அப்படி வதம் செய்து விட்டு ஜமதக்னியோட ஆசிரமத்துக்கு வருகிறார். தகப்பனாரோட ஆசிரமத்துக்கு வந்து சொல்கிறார் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போ உடனே சொல்கிறார், குழந்தாய் தவறு இழுத்து விட்டாய் குழந்தாய் நீ. அவர் வந்து ஒரு அரசன், என்னதான் இருந்தாலும் ஒரு அரசனை கொள்வது பாவம், அதனால் நீ என்ன பண்ணும், பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லவும் பகவான் பரசுராமர் என்ன பண்ணுறார், அவரே பரசுராமர் பகவான் வந்து தர்ம யுத்தம் தான் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர் சொல்கிறார், நம்ம வந்து பிராமணர்கள் என்ன அப்படின்னா, பிராமணுடையர்கள் அழகு என்ன அப்படின்னா, எப்போ நம்ம வந்து மன்னிக்கிறோமோ அடுத்த மனிதர்களை அப்போ பகவானுக்கு மிகவும் பிழைக்கும். குழந்தாய் ஒரு பிராமணன் அப்படின்னா ஒருத்தரை மன்னிப்பது தான் வந்து பிராமணர்களுடைய ஒரு குணம். அது இல்லாமல் நீ இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா பகவான் என்ன பண்ணுவார், தீர்த்த யாத்திரையை வந்து கிளம்பிடுவார். அப்படி தீர்த்த யாத்திரை போகும்பொழுதே இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேணுகா ஜமதக்னியோட மனைவி ஒரு நாள் கங்கை நதிக்கு போயிட்டு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி போவாங்க யாகங்கள் வளர்ப்பதற்கு. அங்கே போகும்பொழுது அங்கே வந்து ஒரு மிகவும் அழகான ஒரு கந்தர்வன் வந்து பெண்களோட கூட விளையாண்டு கொண்டு மிகவும் அழகாக அற்புதமான ஒரு கந்தர்வரை இந்த ரேணுகா பார்க்கின்றார்கள். அப்படி பார்த்ததுமே அப்போ வந்து அவருக்கு இந்த கந்தர்வர் மேலே ஒரு ஆசை வந்து விட்டது, மனதால் ஒரு ஆசை ரேணுகாவுக்கு. அப்படி இப்போ வந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ நேரமாகச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா உடனே வந்து யாகங்கள் வளர்ப்பதற்கு நேரமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடிறாங்க. அப்படி வந்ததும் பார்த்தா ஜமதக்னி முனிவருக்கு தெரிந்து விட்டது. அவர்கள் எல்லாம் வந்து ஞான திருஷ்டி அதிகம், இப்போ இருக்கிற போல் மடையர்கள் போல் கிடையாது. அவர்களுக்கு வந்து என்னென்னு எல்லாம் ஞான திருஷ்டியின் மூலமாக பார்த்து விடுவார்கள். அப்படி ரேணுகாவை பார்த்துட்டு உன்னோட மனம் கலங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய தாயை கொன்றுவிடு அப்படின்ட்டு. அப்போ பசங்கள் எல்லாம் சொல்கிறாங்க வந்து, ஐயோ அதெல்லாம் முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே பரசுராமர்கிட்ட சொல்வார், இவர் உன்னுடைய தாயையும் கொன்றுவிடு. ஏன் அப்படின்னா அவருடைய தாயினுடைய மனம் கலங்கி விட்டது. அதுக்கப்புறம் உன்னுடைய தம்பிகளை எல்லாரையும் கொண்டு விடு. ஏன் அப்படின்னா நான் சொல்வதை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே பரசுராமர் வந்து ஜமதக்னிய முனிவருடைய பலம் தெரியும். உடனே என்ன பண்ணுவார், வந்து உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டுன்னு அவங்க அம்மாவையும் கொண்டுடுவார். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற அவங்களுடைய வந்து சகோதரர்களையும் கொன்று விடுவார். கொன்று விட்டோடனே ஜமதக்னி முனி கேட்குறார், உனக்கு எதனாவது வரம் வேணும்னு கேளு அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ பரசுராமர் பயங்கரமாக வந்து பயங்கரமாக கேட்பார், என்ன வரம் வேணும் அப்படின்னா, என்னோடய தாய் என்னோடய சகோதரர்கள் எல்லாரையும் வந்து மீட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் அவர்களை கொன்றதை வந்து தெரியாமல் இருக்கட்டும், எப்படி தூங்கி எழுந்தால் தூங்கி எழுந்து வருவார்களோ அதுபோல் வரட்டும் அப்படின்னு பரசுராமர் கேட்க, உடனே ஜமதக்னி ரிஷி என்ன பண்ணுவார், அவர்களை அவருடைய ஜமதக்னி ரிஷி அவருடைய சக்தியினால் வந்து திரும்ப கூட்டிகிட்டு வருவார். அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கார்த்திக வீர அர்ஜுனன் வந்து கொன்னதுக்கப்புறம் அவருடைய பசங்களுக்கு பயங்கர கோபம் இந்த பரசுராமர் மேலே, இவர் எப்படி நம்மளோட தகப்பனாரை கொன்று விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜமதக்னியோட ஆசிரமத்துக்கு இவர்கள் எல்லாருமே வந்து வருகிறார்கள், சத்திரியர்கள் எல்லாரும். அப்படி சத்திரிகள்லாம் வரும்பொழுதே அப்போ ஜமதக்னி ரிஷி அவர் யாகம் வளர்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி யாகம் வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுதே உடனே கார்த்திக அர்ஜுனாவுடைய பசங்கள் எல்லாருமே ஜமதக்னியை கொன்று விடுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பரசுராமர் வருகிறார். பயங்கர நெருப்பு மாதிரி வந்து என்ன பண்ணுறார், போகிறார். அப்படி போயிட்டு கார்த்திக அர்ஜுனோட பசங்களில் எல்லாத்தையும் கொன்று விடுகிறார். அதுக்கப்புறம் 21 தலைமுறைகளுக்கு சத்திரியர்களை அழித்து விட்டார். எந்தெந்த நல்ல சத்திரியர்கள் எல்லாம் விட்டுவிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி தலைகணம் பிடித்து அலைகிறார்களோ அவர்களை எல்லா 21 தலைமுறைக்கு சத்திரியர்களை அழித்து விட்டார். அது போல் வந்து அதுக்கப்புறம் பகவான் வந்து இன்னும் வந்து கழி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவதாரம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா திரேதாயுகத்தில் ஏற்பட்டது. ராமச்சந்திர பகவான் அவதாரம் செய்வதற்கு முன்னாடியே வந்து இந்த அவதாரம் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த காலத்தில் மூலம் முழுக்க முழுக்க இருக்கிறார். அதுக்கப்புறம் மகாபாரதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா துவாபர யுகத்துலேயும் வந்து பகவான் பரசுராமரோட லீலைகள் நடந்தது. இது போல் பல விதமான லீலைகளை பரசுராமர் செய்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் பகவான் 6.18 என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து எப்படி யோக முறையை செய்வது, யோக பயிற்சியில் எவன் ஒருவன் திடகார்த்தமாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார். போன பதங்களில் போன 2 பதங்கள்லேயே வந்து உடம்பை சரீரத்தை கட்டுப்படுத்துவதை பற்றி சொன்னார். இந்த பதத்தில் வந்து மனதை கட்டுப்படுத்துவதை பற்றி சொல்கின்றார். போன பதத்தில் வந்து ஒரு மனிதன் அதிகமாக வந்து உறங்கவும் கூடாது, கம்மியாக உறங்கவும் கூடாது, அதிகமாக உணவு உண்ணவும் கூடாது, கம்மியாக உணவு உண்ணவும் கூடாது, இதுபோல் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து நோய்கள் துன்பங்கள் வராது அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் எப்படி மனதை கட்டுப்படுத்த வேண்டும், ஆசைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். எவன் ஒருவன் மனதையும் ஆசையும் கட்டுப்படுத்துகிறானோ அவனே நன்கு நிலை பெற்றவனாக, யோகத்தின் நன்கு நிலை பெற்றவனாக கருதப்படுகிறது அப்படின்றார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சூப்பர் மார்க்கெட்டு போனோம், ஏதோ நமக்கு காய்கறி வாங்குறதுக்கு வாங்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம், சரின்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம். அப்படி போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போகிற வழியில் அப்படியே நைஸாக எதனா பயங்கரமாக வந்து இருக்கிறது, அப்படி கலர் கலராக வந்து தெரியாத பார்க்குறோம், சரின்ட்டு சும்மா அப்படி பார்த்து தான் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மனசே வந்து கட்டுப்படுத்தப்படலை, அது பாட்டு அங்கேயும் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சரி பார்த்து தான் வருவோமே என்ன தான் இருக்குன்ட்டு அப்படி பார்ப்போமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், போகும்போது என்னமோ நினைப்போம், பார்த்துட்டு வந்துடலாம் தான் நினைப்போம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அடையே நல்லா இருக்கே, இதை வாங்கிட்டால் கூட நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பார்த்ததுக்கப்புறம் ஆசை என்ன வரும், வாங்கலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பணம் வேறு இருக்காது, ஒரு பக்கம் பணம் இல்லை, இன்னொரு பக்கம் ஆசை, ஏன் அப்படின்னா மனம் கட்டுப்படுத்தவில்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு சஞ்சலமாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மனசு வந்து வாங்கலான்னு இருக்கும், மனசு வந்து கட்டுப்படுத்தப்படவில்லை, அதனால் ஆசைகள் இருக்குது, வாங்கலான் இருக்கும், பணம் கையில் இல்லை, அது மாதிரி சஞ்சலமாக வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம், நமக்கு வந்து காய்கறி வாங்கணும், அதை மட்டும் இப்போ மனசு வந்து கட்டுப்பாடோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம், வந்து எப்படி கலர் கலராக வந்து கிளிட்டரிங்காக இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கும்பொழுது நம்மளோட மனம் கட்டுப்பாடோடு இருந்தால் இதெல்லாம் ஏன்னா நான் வந்தது எதுக்கு, நான் வந்து காய்கறி வாங்குறது தான் வந்தேன், அதை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பொருட்களை நம்ம வந்து பார்த்தாலும் நம்மளோட மனம் கட்டுப்பாடோடு இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான சஞ்சலமும் வந்து இருக்கவே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு காய்கறியை வாங்கிட்டு எந்த விதமான மனம் குழப்பமும் இல்லாமல் அவனை வந்து வருவான் ஆனந்தமாக. அதுபோல் பகவான் சொல்கின்றார், எவன் ஒருவன் யோகியாக இருக்கின்றானோ, யோக பயிற்சியை செய்கின்றானோ அவன் மனதையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏங்க நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு கண்ணை மூடிட்டா போக முடியும், நாங்கள் போகும்போது எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்து தானே போக முடியும், கண்ணை மூடிட்டே நேராக போக முடியுமா அப்படின்னா கண்ணை மூடிட்டு போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. என்ன நமக்கு வந்து மனதில் திடகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எதுக்கு வந்தோம், காய்கறி வாங்குறதுக்கு வந்தோம், காய்கறி வாங்கிட்டு வந்து நம்மளோட மனம் கட்டுப்பாடோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்தவித சஞ்சலங்களும் இல்லாமல் நிம்மதியாக வந்து வருவோம். அதுபோல் இந்த பதத்தில் பகவான் வந்து மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அது அப்படின்னு சொல்கிறார். இந்த மனதை கட்டுப்படுத்துவது நம்மளால் வந்து எதுவும் செயற்கையாக கட்டுப்படுத்த முடியாது. எதையுமே வந்து மனசையும் சரி ஆசைகளையும் சரி செயற்கையாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது கட்டுப்படுத்த முடியவே வந்து முடியாது. இதெல்லாமே வந்து எப்படி பகவான் வந்து பகவானுடைய இன்னொரு லீலையான அம்பரீஷருடைய லீலையை பற்றி கிருஷ்ணில் பிரபுபாதர் இந்த பொருளில் கொடுக்குறார். அம்பரீஷ் மகாராஜர் பார்த்தீங்க அப்படின்னா, சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ வாசாம் சிவை குண்டகுணானுவர்ணனே பகவானுடைய கருணையால் அம்பரீஷ மகாராஜர் மிகவும் தூய பக்தராக இருந்தார். அப்படி பயங்கரமான ஒரு அரசர், அவருடைய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக அற்புதமாக நடந்து கொண்டே இருந்தது. அப்படி அம்பரீஷன் மகாராஜர் எப்படி இதெல்லாத்தையும் வந்து நம்மளோட சரீரத்தையும் மனசத்தையும் மனது இந்திரியம் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்துவார், அவர் எப்படி கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளூரில் அழகாக கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி மனதை கட்டுப்படுத்துவார் அப்படின்னா பகவத் சேவையில் ஈடுபடுத்துவார், பகவானுடைய திருவடியிலே வந்து அவருடைய மனதையும், அதுக்கப்புறம் வந்து அவருடைய வார்த்தைகள் எல்லாமே எதில் பயன்படுத்துவார் அப்படின்னா பகவானை வந்து, பகவான் கதைகளை பேசுவதில் மட்டும்தான் அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் கையை வைத்து பகவானுடைய கோயிலை சுத்தப்படுத்துவதும், அதுக்கப்புறம் அவருடைய சரீரத்தை வந்து பக்தர்களை கட்டி அணைப்பதும், அதுக்கப்புறம் பகவான் அவருடைய கண்ணை வைத்து பகவானுடைய மிகவும் அழகான அற்புதமாக இருக்கக்கூடிய பகவானுடைய விக்கிரகங்களை கோயிலில் போய் பார்ப்பதும், அதுக்கப்புறம் மூக்கின் மூலியமாக பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட பூக்களை வந்து முகர்ந்து பார்ப்பதும், அதுக்கப்புறம் நாக்கை வைத்து துளசி பிரசாதத்தை சாப்பிடுவதும், கால்களை வைத்து பகவானுடைய கோயில்களுக்கு செல்வதும், அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து பகவானுக்கு நமஸ்கரிப்பதிலும், அதுக்கப்புறம் அவருடைய ஆசைகள் எல்லாத்தையுமே பகவானுடைய நோக்கத்துக்காண்டி எல்லாவற்றையும் செயல்படுத்தினார். இதுபோல எப்போ வந்து நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாத்தையும் பகவானுடைய செயல்களை ஈடுபடுத்தணுமோ அப்போ நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய மனம் எல்லாம் வந்து இயற்கையான வழிகளிலே கட்டுப்படுத்தப்படும். அதை விட்டுட்டு நம்ம வந்து செயற்கையான வழியில் வந்து மனசை கட்டுப்படுத்தணும், ஆசையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து முடியவே முடியாது. நம்ம எவ்வளோதான் தலைகளை நின்னாலும் நம்மளோட மனமும் கட்டுப்படாது, நம்மளோட ஆசைகளும் வந்து கட்டுப்படாது. அது இங்கேயும் அங்கேயும் தான் வந்து ஓடிட்டே இருக்கும். எப்படியும் வந்து குதிரை இருக்குது அப்படின்னா குதிரையை இழுத்து பிடிச்சோம்னா தான் அது நிற்கும். அது பாட்டு விட்டுட்டு அப்படின்னா அது ஒவ்வொரு பக்கமாக ஓடும். அதுபோல் நம்மளோட ஆசைகளும் நம்மளுடைய மனமும் வந்து கட்டுப்படுத்த முடியவே முடியாது. இதெல்லாத்தையும் எப்போ பகவான் ரிஷிகேஷர்னு ஒரு பெயர் இருக்குது பகவானுக்கு, இந்திரியங்களை கட்டுப்படுத்துபவர் ரிஷிகேஷர் அப்படின்ட்டு. அப்போ பகவானுடைய செயல்களை எல்லாத்தையும் நம்ம ஈடுபடுத்தினோம் அப்படின்னா அது எல்லாம் தானே வந்து வலிக்கு வந்துவிடும். இப்போல சொல்கிறாங்க இல்லையா, இவனை பிடிச்சா இங்கே அடித்தா அதெல்லாம் தானாக வரும் அப்படின்னு நம்மளும் சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் நம்ம பகவானுடைய சேவையில் எல்லாத்தையும் ஈடுபடுத்தினோம் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் மனம் எல்லாம் என்ன பண்ணோம், வலிக்கு வந்துவிடும், நெறிப்படுத்தப்பட்டுவிடும். அப்படி நெறிப்படுத்தப்பட்டனோம் அப்படின்னா நம்ம வந்து நன்கு நிலை பெற்ற யோகி, எந்த விதமான சஞ்சலங்களும் வாழ்க்கையில் இருக்காது அப்படிங்கிறதை பற்றி கிருஷ்ணர் சொல்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.